நம்ம ஒரு ஆள் நினைக்கிறதுக்கு இருக்கிறோம்னா தான் கடவுளே. கடவுளே இருப்பு யார வச்சுதான் இருக்குது? நம்மளை பொறுத்த அளவுக்கு கடவுள் இருக்கிறார், அது வேற விஷயம். ஆனா கடவுளுடைய இருப்பை உணர்வதற்கு நாகணும்ல, நம்ம இல்லாம கடவுள் இருப்பை பத்தி நான் யாரு சிந்தனை பண்றது? ஆகவே நம்ம ரொம்ப ரொம்ப அவசியமான மனிதர். கதாநாயகன் யாருன்னா இதுல வந்து நம்ம தான், உயிர் தான். அந்த உயிர், உயிரினுடைய சிறப்பு இயல்புகள் என்ன, அதனுடைய பொது இயல்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உயிரினுடைய சிறப்பு இயல்பு, உயிருக்கு அது அனாதியே உள்ளது, யாராலும் படைக்கப்படாது, இறைவனை போல அதுவும் வந்து தோற்றமில் பொருள். அந்த உயிருக்கு இயல்புகள் மூன்று இயல்புகள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. உயிர்னா அதுக்கு அறிவு இருக்கணும், அறிவு இருந்தாதான் உயிர். ஜடத்துக்கு அறிவு இருக்கோ, ஜடப்பொருளுக்கு அறிவு கிடையாது. இந்த பாட்டில எனக்கு தண்ணி குடிக்கணும்னா தானா என் உடம்பு கிட்ட வருது, அது வாயிட்ட வந்து நிக்குது, அது நான் தான் போய் எடுக்கணும், உயிர் உள்ள பொருள் தான் போய் எடுக்கணும், தானா அதுக்கு வர தெரியாது. அப்போ உயிர் என்றால் அதுக்கு முதிய உரிய இலக்கணம், முதல் இலக்கணம் என்ன? அறிவுடையதாக இருத்தல். உயிருக்கு மூன்று இயல்புகள் இருக்கு. முதல் இயல்பு அறிவு, இரண்டாவது இயல்பு விருப்பப்படும் தன்மை, பற்றும் தன்மை, விருப்பம், அறிவு. அதை வந்து டெக்னிக்கல் டேர்ம் அறிவு, இச்சை, செயல். இச்சை நான் தமிழ்ல சொன்ன விருப்பம்னு. அறிவு இச்சைன்னு போட்டுங்க பிராக்கெட்ல, விருப்பம். இச்சைங்கிறது புரியாம தமிழ்ல சொல்லுவோன்ட்டு கூடியவரில் எல்லா வார்த்தைகளையும் தமிழ்லயே சொல்ல முயற்சி பண்ணுவோம். அறிவு, இச்சை, செயல், இந்த மூன்றும் உடையது எதுவோ அது உயிர். அது வந்து அதனுடைய சிறப்பு இயல்பு, சுரூப லக்கணம் அப்படின்னு சொல்றது. உயிருக்கு இன்னும் சில இயல்புகள் இருக்கின்றன. அறிவோடு இருத்தல், செயல்படும் தன்மையுடையதாக இருத்தல், விருப்பப்படும் தன்மையுடையதாக இருத்தல். இந்த மூணு இல்லைன்னா ஏண்டா அப்படி மண்ணு மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு கேக்குற மாதிரி இல்லையா? ஒரு வேலையும் ஜாம ஒருத்தன் உட்காந்துருக்கான் வீட்டுல, ஏண்டா அப்படி மண்ணு மாதிரி உட்காந்துருக்க? மண்ணு ஜடம், அறிவில்லாத பொருள். அப்ப மண்ணு ஒரு இடத்துல போட்டா அப்படியே இருக்கும், அது மாதிரி கேக்குறமா இல்லையா? ஏன் கட்ட மரக்கட்ட மாதிரி உட்காந்துருக்கேன் நான், இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கேன், முடியாம தானே அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன், ஒண்ணு பாத்துட்டு நீ பாட்டு உட்காந்துருக்க என்ன மரமா நீ அப்படின்னு கேக்குறமா இல்லையா? அப்போ உயிர் உள்ள பொருளாக இருந்தால் அதுக்கு என்ன இருக்கணும்? செயல்பாடு இருக்கணும், இருக்கணும், ஒன்றை பார்த்து என்ன செய்யணும்ங்கிற விருப்பம் இருக்க வேண்டும். இந்த மூணு இருந்தாதான் உயிர், உயிரினுடைய இலக்கணம். இதை நல்லா மனசுல வச்சுங்க, உயிரினுடைய இலக்கணம் அறிவீச்சை செயல். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த உயிருக்கு இயற்கையான குணம் அப்படின்னு அறிவு இருக்கும், ஆனா அறிவின் துணையால வேற யாராவது இந்த அறிவுக்கு துணை நின்று தூண்டினால்தான் இயங்கக்கூடிய தன்மை உண்டு. யாராவது ஒருத்தர் அதை இயக்கணும். தானாக அறியாமல் வேறொன்றின் துணையாலேயே உயிர் அறியும். பிறவிக்குறன உதாரணம் சொல்ல பாருங்க, பிறவி குருடன் ஒருத்தர் இருக்காரு. இப்ப இத நல்ல இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுங்க, பிறவி குருடர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி ஒரு ஆபரேஷன் ஒண்ணு பண்றாங்க, மாற்று வெடி ஆபரேஷன் பண்றாங்க. அப்படி பண்ணணும்னா கண்ணு வந்துருது. கண்ணு வருதா? வந்த உடனே அவருக்கு கண்ணெல்லாம் தெரியும், ஆனா இது பாட்டில் தெரியாது. தெரியுமா? இது ஒரு பொருள்னு தெரியும், இது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நீங்க சொல்லணும், இதுக்கு பேரு பாட்டில். ஏன்னா அவர் தான் முதல் பார்த்தது இல்லையே, பார்த்தது இல்ல, தெரியும். இது மைக்கு, இது கடிகாரம், இது பணம், இது வந்து செல்லு, இது வந்து சுவாமி படம், இது புத்தகம் அப்படின்னு சொல்லணும். அதுபோல இந்த உயிருக்கு அறியும் தன்மை இருக்கிறது, ஆனா யாராவது ஒருத்தர் அதுக்கு சொல்லணும் இது என்னன்னா உயிருடைய இயற்கை. அறிவித்தால் அன்றி உயிர் அறியாது. அறிவிக்காமலே அறியக்கூடியவங்க தான் இருக்கான், அதனாலதான் அவன் ஈஸ்வரனா இருக்கான், நம்ம உயிரா இருக்கும். அறிவிக்காமலே அறியக்கூடிய தன்மை ஈஸ்வரனுக்கு உண்டு, அறிவித்து அறியக்கூடிய தன்மை நமக்கு உண்டு. பாசங்களின் பற்றாத தன்மை ஈஸ்வரனுக்கு உண்டு, பாசங்களில் பற்றுகின்ற தன்மை, ஆட்படுகின்ற தன்மை உயிருக்கு இருக்கு. அப்படி வித்தியாசப்படி தெரிஞ்சுட்டாதான் அவனுக்கு நமக்கு உள்ள உயர் தெரியும் நமக்கு. அப்போ இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அறியும் பொழுது எதனையும் முழுமையாக அறிய முடியாது. இப்ப இந்த மைக்க பாக்குறேன், இப்படி பார்த்தோன்னு இது தெரியுது, இது ஒரு உருண்டையா அந்த இடத்துல இருக்கு, இது ஒரு நீளமா ஒண்ணு இருக்கு, இதுல ஒரு ஒயர் கனெக்ஷன் போகுது, இங்கெல்லாம் போகுது, இது எங்கேயோ போகுது அப்படின்னு தெரியுது. இந்த அளவுக்கு இப்ப படுது. இப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தான் தெரியும் அது. இதுக்கு மேல இதுக்கு பின்புலமாக இது செயல்படக்கூடிய தன்மை இவங்க தெரிஞ்சிருக்காங்க, மைக்க பத்தி தெரிஞ்சிருக்காங்க. அவங்க எனக்கு சொல்லணும் இதுக்குள்ள ஒரு நுண்பொருள் இருக்கிறது, பேசும்பொழுது அந்த நுண்பொருளை அசைக்கிறது, அது மின்காந்தமாக மாற்றப்பட்டு மின்சாரத்தின் மூலமாக சென்று அது ஒலியாக வருகிறது. நீங்க எனக்கு சொல்லணும், இல்லைன்னா சாதாரணமா எனக்கு தெரியுமா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அறியக்கூடிய தன்மை. தயவுசெய்து நல்லா கவனிங்க, இந்த உயிருடைய இயல்பு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எப்படி கத்துக்கணும்னு கூட தெரிஞ்சுக்கலாம். நீங்க விஞ்ஞானத்தை எப்படி கத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம், அறிவியல் எப்படி கத்துக்கணும், மற்ற விஷயங்களை எப்படி, பொருளாதாரத்தை எப்படி கத்துக்கணும்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆகவே இதற்கு படிமுறையால் அறியக்கூடிய தன்மைதான் உண்டு. அப்பனா கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிஞ்சுக்கும், யாராவது ஒருத்தர் அறிவிக்க 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 இதை பத்தி பூரணமா தெரிஞ்சுக்கும். முதல் சைட்ல தெரியாது, தெரியும் தெரியும் இது என்ன, உயிருக்கு உள்ள குணம் இயல்பு. அப்புறம் அறியும் பொழுது ஒரே நேரத்தில் எல்லா விஷயமும் தெரிந்து கொள்ள முடியாமல் படிப்படியா படிப்படியா ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் உயிருடைய ஆற்றல். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரே நேரத்துல ஒரே முழுக்கல எடுத்துடலாம் மண்ணுன்னு நமக்கு நினைக்க மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 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 முதல் அறிமுகம், ரெண்டாவது அறிமுகம், மூணாவது அறிமுகம், முழுசா தெரிஞ்சு உயிருடைய இயல்பு அவ்வளவுதான். நம்ம முழுசா ஒரு நாளைக்கு திணிச்சோம்னா ஒண்ணு இல்லாம போயிடும், மறந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம்னா எந்த விஷயத்தை பற்றியும் தொடர்ந்தே அறியாமல் இடைவிட்டு இடைவிட்டு தான் அறியும். ஒண்ணு இல்ல, கதை தான் காட்டுறான் சினிமாவில், அதுக்கு பாத்தீங்கன்னா ஒன்றரை ஒன்னே ஆறு மணி நேரம் ஆனா ஒரு இன்டர்வல். ஏன்னா உயிருடைய இயல்பு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் சினிமா காட்டுறவன். இது இடைவிட்டு இடைவிட்டு தான் அறியும், அதுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும் நடுவில். அப்படி இடைவிடு இல்லாமல் இதுக்கு முழுசா கொடுத்தா இதால அறிய முடியாது, களைச்சு போயிடும் உயிருடைய இயல்பு. பாருங்க எவ்வளவு இது, இது வந்து இந்த இது சயின்ஸ், இது அறிவியல், மனதை பற்றிய உண்மை எந்த காலத்துல சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப அறிவியல் பூர்வமா கண்டுபிடிச்ச காலத்துல சொல்லல, இது கைலாயத்தில் இருந்து வந்த ஞானம், அவர்கள் ஞானத்தில் உணர்ந்த விஷயங்களை சொல்றாங்க. நீ பொருத்தமா இருக்காது, அது இடைவிட்டு இடைவிட்டு தான் அறியும், அறிந்தேன் இல்லாமல் இடைவிட்டு இடைவிட்டு அறியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உயிருக்குள்ள குணம், அறியப்படும் பொருளில் அழுந்தி அறியும், அதாவே மாறிடும். எதுலையாவது அனுபவப்படணும்னா அதுக்குள்ளே போயிடும். குடிகாரம் குடிகாரனாவே போயிடுறான், வெளியிலேயே வரமாட்டேங்கிறான். அதாவது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உடையது உயிர், எதை சாருகிறதோ, எப்படி மழை நீரானது செம்மையான நிலத்திலே விடும்போது சிவந்த நிறமாக ஆகிவிடுகிறதோ, அதுபோல இந்த உயிர் எதை சாருகிறதோ அதனுடைய வடிவத்தை எடுத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையது. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும் இல்லையா, எதோட சேரணும், அடியாரோட சேரணுமா இல்ல வேற ஆளோட சேரணுமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு உயிருக்கு அந்த மாதிரி குணம் இருக்கு, எதை சாருகிறதோ எதை போய் சேருகிறதோ அந்த தன்மை அதுக்கு வந்துடும். அடியாரோட சேரணுமா சான்றோட சேரணுமா, அதனால நம்முடைய தொடர்புகளில் நாம் மிக கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நான் யாரையும் சொல்லலைங்க, சில தொழில்களில் ஆழ்ந்திருப்பவர்களை பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியலோட குணம் அவங்களுக்கு வரும், அது எப்படி இருக்கோ அவங்க இருப்பாங்க. உலகாயுத பொருள்கள், ஏன்னா எதை சொன்னாலும் இப்போ இங்க இருக்கிறவங்க யாராவது அந்த தொழில இருப்போம், நமக்கு வந்து மனசுல சிரமமா இருக்கும், அதுக்காக சொல்லல. நாம் எந்த பொருளோட பழகுறோமோ அந்த மெட்டீரியலோட குணம் நமக்கு வரும். நம்ம மனிதர்களோட பழகும்போது மனிதருடைய குணம் நமக்கு வரும். ஆகவே நாம் பழகிறது நம்முடைய தொழில் கூட வந்து நம்ம வந்து சரியாக செம்மையாக இருக்கணும். எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய உயிருடைய மேன்மைக்கும் உலகாயுத விஷயங்களை ரொம்ப கவனிக்காம உயிருடைய மேன்மைக்கு அந்த தொழிலை நான் பயன்படுத்தணும். சரி, அடுத்தது இது வந்து உயிருடைய சிறப்பு இயல்புகள். உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் பல முறையா நான் சொல்லியிருக்கிறேன், பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள வித்தியாசங்கள் சொல்லியிருக்கிறோம், அதை வந்து மறுபடியும் திரும்ப நம்ம சொல்ல வேண்டாம். இந்த உயிரானது காரிய நிலையில், இப்ப சொரூப நிலை சொல்லியிருக்கோம், இதெல்லாம் உயிருடைய உண்மையான இயல்புகள். இது வந்து இந்த உயிர் வந்து இந்த உலகத்துல வந்து பிறக்க விட்டாச்சு, உயிருக்கு உருவம் கொடுத்து இந்த உலகத்துல பழக விட்டாச்சு. இந்த உயிர் உலகத்தில் பழகும் பொழுது
மற்ற பல்வேறு பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது பல்வேறு நிலைகளை அடைகிறது. அந்த நிலைகளை பார்க்கலாம். இதுல காரண நிலைகள் காரிய நிலைகள்னு இருக்கு. காரண நிலைகள் மூன்று உயிருக்கு இருக்கின்றன, வேணா குறிச்சுக்கலாம். காரண நிலைகள், அதாவது நிலைகள் என்பதை அந்த சித்தாந்தத்துக்குரிய டெக்னிக்கல் டேர்ம் அவத்தைகள்னு பேர். காரண அவத்தை காரிய அவத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. காரண நிலைகள் உயிருக்கு மூன்று நிலைகள்ல உயிர் இருக்கு. இப்ப நம்ம இருக்கிறது ஒரு ஸ்டேஜ், ஒரு நிலை. இந்த மூன்று நிலைகள் என்னன்னா கேவலம் சகலம் சுத்தம். கேவலம் சகலம் சுத்தம், சகலம் சுத்தம். கேவலம் சகலம் சுத்தம் என்ன? கேவலம்னா கேவலம் என்பது நம்ம கேவலமா போயிட்டோம் அப்படிங்கிற பொருள் கிடையாது, தனிமை என்று பொருள். நம்ம பிறவிக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணவ மலத்தை பற்றி பிடித்த நிலை. யாரை பற்றி பிடிக்கணும் நம்பர்னு கேட்டீங்கன்னா உயிருக்கு இயல்பா பற்றி பிடிக்க வேண்டிய பொருள் கடவுள் தான். உயிர் அறிவுடைய பொருள் இல்லையா? அறிவுடைய பொருள் அறிவுடைய பொருள் சேரணும். அறிவுடைய பொருள் ஜடத்தை போய் சேரலாமோ? சேரக்கூடாது. ஆனா இந்த உயிர் தன்னுடைய பற்றும் தன்மை ஆகிய பற்றும் தன்மை உயிருக்கு குற்றம் இல்லையா? அந்த பற்றும் தன்மையால் என்ன பண்ணிடுச்சு? ஆணவ மலத்தை பற்றியது. அதனால அது ஆணவ மலத்தை சேர்ந்தது, ஜடத்தை பற்றியது. அந்த பற்றியதன் காரணமாக அந்த செயல்படுகின்ற தன்மை, விருப்பப்படுகின்ற தன்மை, அறிவுடைய தன்மை மூன்றும் உயிரிடம் மறைந்து இல்லாமல் போனது போல போய் ஜடமாக மாறிவிட்டது. எதை பற்றிச்சு? ஆணவ மலம். ஆணவ மலம் என்ன? சடம். சடத்தை பற்றி உயிர் அறிவுடைய பொருளாகிய உயிர் சடத்தை பற்றியதால் முதல்ல சொல்லிருக்கலாம் அதனுடைய இயல்பு எதை சாருகிறதோ அந்த தன்மை வந்துடும். சடத்தை பற்றியதால எப்படி பற்றும்? அது அழுந்த பற்றும், அதாவே மாறிடும். அப்போ நம்ம வந்து உயிர் பொருளை இறைவனை போய் பற்றா சிவமாம் தன்மை ஏற்படும், ஆணவ மலத்தை போய் பற்றினா சடமாம் தன்மை ஏற்பட்டுவிடும். சிவமாம் தன்மை எழுதுவதற்கு பதிலாக இந்த உயிர் என்ன தன்மை ஏற்பட்டது? சடமாம் தன்மை எழுதி அது செயல்படவில்லை. அறிவிருந்தும் அறிவு செயல்படவில்லை, செயலிருந்தும் செயல் செயல்படவில்லை, விருப்பம் இருந்தும் விருப்பப்பட முடியாமல் போய்விட்டது. அப்போ அறிவு உயிருக்கு இலக்கணமே அது செயல்படுதல், அறிவுடையதாக இருத்தல், விருப்பப்படுதல். இந்த மூணும் அப்படியே ஸ்தம்பித்து போச்சு. அப்ப அது என்ன நிலைமை ஏற்பட்டது? அதுக்கு ஜடம், அறிவில்லாத பொருளை போல ஆயிடுது. அந்த நிலைக்கு கேவலம் என்று பெயர். புரியுங்களா? அதுக்கு அடுத்தது இப்படி தடநிலை எழுதிடுச்சு இல்லையா, சிவபெருமான் என்ன நினைக்கிறார், என்ன சங்கல்பம் பண்றார்னா அறிவுடைய பொருளாகிய இந்த உயிர் பற்ற வேண்டாத ஆணவ மலத்தை பற்றி தடமாக மாறியது அவனுடைய கருணைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவன் இறக்கப்படுகிறான். ஆகவே இந்த உயிருக்கு அறிவு உண்டாக்க வேண்டும் என்று அவன் கருதுகிறான். அப்ப அறிவு உண்டாக்குவதற்காக அவனுக்காக இந்த உடல் தரப்படுகிறது. 36 தத்துவ அப்ப நம்ம மாயின்னு வரும்பொழுது அது 36 தத்துவத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப அந்த கருவிகள் இந்த உடம்புல 36 தத்துவம் இருக்கு, அது எங்கெங்க இருக்கு? அந்த 36 தத்துவம் ஒரு ஒரு தத்துவமும் என்ன நோக்கத்திற்காக படைக்கப்படுது, அப்ப நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு, சொல்லலாம். அப்போ இந்த உடலுக்குள் இந்த உயிரை உடலை ஒரு கருவியாக கொடுத்து, உயிருக்கு கருவியாக கொடுத்து இந்த உடலை நம்ம மேல போர்த்தி வச்சிருக்கிறான். அப்போ இந்த உடலோடு நாம் சம்பந்தப்பட்டிருப்பது, சகல விதமான 36 தத்துவங்களோடும் நாம் சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது இதற்கு சகலம் என்று பெயர். ஆணவமலத்தோடு மட்டும் இருந்த பொழுது அதற்கு கேவலம். ஆணவமலத்தில் இருந்து நீங்குவதற்காக இந்த 36 கருவிகளையும் நம்மோடு சேர்த்து சகல கலைகளோடும் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கும் பொழுது சகலம். இப்ப இந்த சகல நிலையில் சிவபெருமான் நம்மை ஈடுபடுத்தி உடல் இருக்காது, இருக்காது இல்ல, உடல் இல்ல, கேவலத்துல உடல் இல்ல, அறுவ நிலையில இருக்கு. சரியா புரிஞ்சுட்டு நல்ல கேள்வி கேட்டார், சரியா புரிஞ்சுட்டு நல்ல கேள்வி கேட்டார். அப்போ வந்து சகல நிலையில் இதுக்கு உடல் இருக்கு. இந்த சகல நிலை பல்வேறு பிறவிகளால் அமைந்தது. ஒரு பிறவியில நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட நோக்கம் புரியாததுனால இந்த உலகம் நிலையாமையுடையது. இந்த உலகத்தில் நாம் தேவையான அளவு இந்த உலகத்தை பொருட்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்து அறிவை பெற வேண்டும். இந்த சுகபோகத்திற்கு இந்த உடலை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அந்த உயிருக்கு விளங்காமல் போனதுனால மீண்டும் மீண்டும் சந்தர்ப்பங்களை இறைவன் அவருக்கு வகுத்து அளிக்கிறான். இப்படி சகலத்துல பல்வேறு பிறவிகள் வருகின்றன. இப்படி பிறவிகள் வர வர அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து எதனால் இப்படி பல்வேறு பிறவிகளில் நாம் கஷ்டத்தில் உழல்கிறோம் என்ற அறிவு தானாகவே ஏற்பட செய்து அதன் விளைவாக நம்முடைய விருப்பத்தின் விளைவாக நாம் விருப்பு வெறுப்பின் விளைவாக பல்வேறு வினைகளை செய்கிறோம். இந்த வினைகளின் விளைவாக நமக்கு பல்வேறு பிறவிகள் வருகின்றன. இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது நம்முடைய விருப்பு வெறுப்பு. ஆகவே நாம் உயிர் என்ற பொருள், நமக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, உடல் பூர்வமானது விருப்பு வெறுப்பு, இதை நாம் செலுத்தக்கூடாது என்ற நிலைக்கு உயிர் வருகிறது. அப்போ இந்த விருப்பு வெறுப்பின் விளைவாக முன்காலத்தில் செய்த வினைகளின் விளைவாக நமக்கு வரக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் சமமாக பார்க்கின்ற ஒரு நிலை உயிருக்கு ஏற்படுகிறது. அதுக்கு இறைவனை ஒப்புன்னு சொல்றது இப்பெல்லாம் ஒன்னும் எழுதி அதை எழுதிக்காது. அந்த இருவினை ஒப்பு மலபரி பாகம் தத்தினி பாகம் என்ற ஒரு நிலையை இறைவன் தருகிறான். இந்த அனுபவத்தின் மூலமாகவே தருகிறான். இந்த நிலை வந்தவுடனே இறைவன் இந்த உயிரை அதுபோல அனுபவப்படுத்தி பக்குவப்படுத்தி குருநாதனாக இறங்கி வந்து அருவரத்தொருவன் அவனில் வந்து குருவரனாகி அருடைய பெருமையை சிறுமை என்றுகிடாதே அப்படின்னு பெருமா சொல்கிறார். அப்படி அருவரத்தொருவன் அவனில் வந்து குருவரனாகிறான். குருவரனாகி இந்த உயிருக்கு உபதேசம் செய்கிறான். ஞான உபதேசங்கள், மந்திரோபதேசங்கள், வழிப்படுத்துதல், நெறிப்படுத்துதல், இப்படி நூல்கள் மூலமாக சாத்திரங்கள் மூலமாக எல்லாம் அனுபவம். அப்போ இதையெல்லாம் தெரிந்த உயிரானது சரியான நன்னெறியில் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்க ஆரம்பிக்க குருநாதனுடைய திருவருளால் அவனுடைய சஞ்சித கர்மங்கள் அனைத்தும் முற்றிலும் பொசுங்கி போகிறது. சஞ்சித கர்மங்கள் அழிகின்றன. பிராரத்துவ கர்மங்கள் தன்னை வினையை வலிமை குறைகிறது. ஆகாமிய கர்மங்கள், புது புது கர்மங்கள், அதெல்லாம் விளக்கமா சொல்றேன், அவையெல்லாம் ஏறாமல் போய்விடுகிறது. வினையில் இருந்து முற்றிலும் இந்த உயிர் நீங்கி ஆணவமலத்தில் இருந்து முற்றிலும் விடுபட்டு இது இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாகி இந்த மண்ணுலகில் வாழும் பொழுதே சாஸ்வதமான பேரின்பத்தை அனுபவிக்கிறது. சிவபெருமருடைய திருவடி பேரானந்தத்தை மண்ணுலகத்திலே அனுபவிக்கிறது. அதற்கு சுத்தம் என்று பெயர். மூன்றாவது நிலை சுத்தம். சுத்தம் கேவலம் சகலம் சுத்தம் நிலையில் இருக்கிறோம். இப்ப நம்ம இருக்கிற நிலை என்ன? கேவல நிலையை கடந்து வந்துட்டோம். இறைவனோட இப்ப நமக்கு என்ன நிலை கிடைச்சிருக்குது? சகல நிலை கிடைச்சிருக்குது. நம்ம என்ன அடைய போகணும்? இப்ப நம்ம இருக்கிறது தெரியுது, இருந்தது தெரியுது. இதுதான் உண்மையான வரலாறு. உண்மை உயிருக்குள்ள உண்மையான வரலாறு என்பது இதுதான். நம்ம பத்தி நம்ம இதுவரையிலும் தெரியாம இருந்திருக்கிறோம். பல்வேறு விஷயங்கள் பாருங்க. இந்த ஒரு செய்தியை வந்து உங்களுக்கு உயிரை பற்றி சொன்ன உடனே நம்முடைய உயிருடைய இயல்பை வந்து நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தானாவே இதை சொல்றதெல்லாம் உண்மைங்கிறது தெளிவா தெரியும். இடைவிட்டு அறிதல், படிமுறையால் அறிதல், அறிவுடைய பொருளாக இருத்தல், விருப்பப்படும் தன்மை உடையதாக இருத்தல், செயல்படும் தன்மை உடையதாக இருத்தல், சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உடையதாக இருத்தல், அறிவிலே அழுந்தி அறிதல், எதையாவது போச்சுன்னா அது உள்ளே போயிடும். போயிட்டு டெஸ்ட் பண்ணி எங்கேயாவது போனாலும் அங்கேயே போயிடுறான் பாருங்க, அங்கேயே குடும்பம் வச்சிடறான். ஆகவே அப்படியெல்லாம் தன்னை வந்து அழுந்தி அறிதல், இதெல்லாம் உயிருடைய இயல்பு. அப்போ அறிவுடை ஒரு சிநேகிதம், ஒரு தொடர்பு அப்படின்னு சொன்னா அருடைய பொருள் அருடைய பொருள் தானே சாரணும். அருடைய பொருள் வந்து ஜடத்தை போய் சாரலாமா? சாரக்கூடாது இல்லையா? நமக்கு இயற்கை என்ன? பாலோடு பால் கலப்பது போல, எண்ணெயோடு எண்ணெய் கலப்பது போல, ஒரு பூனையோடு பூனை சேர்ந்து வாழ்வதை போல, மனிதனோடு மனிதன் சேர்ந்து வாழ்வதை போல, உயிராகிய அறிவுடை பொருளுக்கு இணக்கமான உறுதுணையாக இருக்கக்கூடியது எது? அது சிவபெரும் பொருள் தானே, அறிவுடைய பொருள் தானே. நம்மளோட பேரறிவா இருக்கிறத நம்ம சேரணும். நம்மோட ஒண்ணு இல்லாதிட்டு போய் நம்ம போய் சேர்றது நியாயமா? சரியா? குற்றம் தானே அது. அப்போ நம்மோடு இறைவன் சேர்ந்தால் அது நமக்கு குணம். இறைவனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டு போனால் அது நம்முடைய குணம். நமக்கு தாழ்ந்த பொருளாகிய தடத்தோடு நம்ம இறைக்கப்படுத்திக் கொண்டால் அது குற்றம் இல்லையா? அப்போ உயிருடைய இயல்பு தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம எப்படி நடக்க வேண்டியதுங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். இதெல்லாம் உயிரை பற்றிய உண்மைகள். இப்படி உயிர் காரண அவஸ்தை, காரண அவஸ்தைகள்னா பயப்பு, எதுக்கும் பயப்படாதீங்க. அந்த வார்த்தைகள் கொஞ்சம் பயமுறுத்தும். அதுக்குள்ள டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதான் நிலைகள் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இவைகள் காரண அவஸ்தைகள். காரிய அவஸ்தைகள் என்று சொல்லக்கூடியது நம்ம இப்போ உடலோடு கூடி வாழ்கின்ற பொழுது ஆணவமலம், கண்மமலம், மாயாமலத்தோடு கூடி நாம் இந்த உலகத்தில் செயல்படுகின்ற அனைத்தும் உயிருடைய பொது இயல்பு. இப்போ நம்ம ஒரு நாளில் ஒரு ஐந்து விதமான நிலைகளில் நாம் இருக்கிறோம். அதை பத்தி நம்ம சிந்திச்சிருக்க மாட்டோம். என்ன ஐந்து விதமான நிலைகள்? உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இது என்ன நிலைன்னு பேரு? விழிப்பு நிலை, ஜாக்கிரம் என்று சொல்வார்கள், சாக்கர நிலை. அது வந்து டெக்னிக்கல் டேர்ம், சாக்கர நிலை. அதுக்கு தமிழ்ல நனவு நிலை. படுத்த உடனே தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியான மனநிலை, தூங்கி இருந்தால் கனவு, சொப்பனம், கனவு நிலை. அடுத்தது சுழுத்தி, ஆழ்ந்த உறக்கம். சுழுத்தி, ஆழ்ந்த உறக்கம். துரியம், பேருறக்க நிலை. பேருறக்க நிலை. அடுத்தது துரியாதீதம், உயிர்ப்படக்க நிலைன்னு பேர். ஐந்து விதமான அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகிறது, ஒரு ஒரு நாளும் ஏற்படுகிறது. துரியாதீதம், உயிர்ப்பு அடக்க நிலை. நான் மீண்டும் சொல்கிறேன், வேற வேற இயக்கங்கள் எல்லாம் சொல்ற எந்த வார்த்தையும் நீங்க இங்க கிளப் பண்ணிக்காதீங்க, அதை பதில் சம்பந்தப்படுத்திக்காதீங்க. நம்முடைய சைவ சித்தாந்தம் காலத்தால் முற்பட்டு தோன்றியது. நம்ம வந்து சொல்ற வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. நம்ம இந்த விஷயத்தை கேள்விப்படுத்த முடியும் அவங்க பயன்படுத்துறதுனால அதுக்கு ஒரு பொருள் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல போய் நம்ம வந்து தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டாம். இதுல சொல்றதுதான் சரியானது. இதை அவர்கள் பயன்படுத்துகிறாருங்கிறதுனால அவங்க ஒரு அர்த்தம் சொன்னாங்கன்னா அது உண்மையாவோ அது இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், அதை பத்தி நமக்கு தேவையா தெரியாது. நம்ம இதோட மட்டும் நம்ம சைவத்தை, இது பாரம்பரியமான ஒரு நமக்கு உரிய ஒரு நிலை. இதை சரியா வெளிப்படுத்தக்கூடியவர்கள், இதை வந்து எடுத்து கொண்டு சென்றவர்கள், முற்காலத்தில் இருந்தவர்கள் வலிமையா சென்றிருந்தா அந்த உலகம் பூரா அது தழுவப்பட்டிருக்கும். நம்ம தமிழர்களுக்கே உரிய உயர்ந்த குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் தெரிஞ்சுக்க மாட்டோம், மற்றவர்களுக்கும் தெரிவிக்க மாட்டோம். இங்க வந்து தன்னை தியாகப்படுத்தி கொண்ட பெரியவர்கள் அநேகர்கள் இருக்கிறார்கள். ஒரு திருநாவுக்கரசு நாயனார் வந்து அவரை எடுத்துட்டு போகக்கூடாது அந்த உலகம் பூரா, திரியான சம்பந்தர் எடுத்துட்டு போகக்கூடாதா, எலும்பு பெண்ணாக்க, பெண்ணை வந்து எலும்பா இருந்த ஒரு எலும்பு உருவத்தை பெண்ணாக்கி இருக்கிறார். இறந்து போன முதலை வாயில் சென்ற குழந்தை மீண்டும் உயிரோடு எடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை அற்புதம் நடந்திருக்கு! அற்புதத்துக்கு நம்மள்ட்ட என்ன குறைவா இருக்கு? எடுத்துக்கொண்டால் அற்புதம், 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 அற்புதமே, எல்லாம் அற்புதம் தான். நம்முடைய அடியார்களுடைய வரலாற்றுல செய்யக்கூடிய எல்லாமே அற்புதங்கள். ஆண்பனை பெண்பனை அழைத்து தங்க தாளம், மடையில் வாழை பாட்டு பாராரு பாருங்க, தங்க தாளம் ஓசை கொடுத்த நாயகியுடைய அருளால் தங்கமே ஓசை கொடுத்ததாக, ஓசையா ஓசை தருவதாக மாறிச்சு. எவ்வளவு சொல்லலாம்னா, ஒவ்வொரு செயலுமே ஒரு பெரிய சமயம் ஆக உருவெடுக்கும். இதை நம்ம எடுத்துக்கிட்டு சரியா போகணும், எடுத்து சரியா சொல்லணும். ஏன்னா இது உலகம் தழுவிய மதம், முழுமையான ஒரு செய்தி. இந்த செய்தியில வந்து ஒரு செய்தி ஒரு சமயமா பெருசா மாறி இருக்கு, அதை பெருசா கொண்டாடுகிறார்கள், கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு வந்து அவருடைய பணம், காசு, அவருடைய வலிமை, அரச ஆட்சி எல்லாம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய பெருமையை நமக்கு தெரியல, நம்ம முன்னெடுத்து செல்லவில்லை, அதுதான் பெரிய குறை. அதனாலதான் பெரிய பெரியவங்க எல்லாம் கடைபிடித்தேன்னு கொள்வாரில்லை, கட்டி கொண்டேன் செல்லுகின்றேன்னு போயிட்டாங்க இல்லையா. இந்த அற்புதமான இந்த சைவ சமய உண்மைகள் இன்னைக்கு உலகம் தழுவிருக்கும், உலகத்தை முழுகடிச்சிருக்கணும் இந்த வெள்ளத்துல. அவ்வளவு பேரும் வந்து இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு இந்த பக்குவத்தின் நிலைக்கு வரக்கூடிய அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கோம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்களே நம்ம கூப்பிடுறது, கூப்பிட்டு இதை உட்கார வச்சுக்கிறதே நமக்கு சிரமமா இருக்கு. நிறைய பேர் வந்து கேட்கணும் இதை. இது வந்து ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான வாய்ப்புங்கிற இந்த செய்திகள் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது பெரிய வாய்ப்பு. ஏன்னா இறைவனிடமிருந்து நேராக வரக்கூடிய செய்திகள் இல்லையா, அவனே அருள் புரிந்து நமக்காக இந்த மண்ணுலகத்திற்கு தந்த செய்திகள் இல்லையா. இதை முன்னெடுத்து சென்று இந்த உலகம் பூராவும் பரப்ப வேண்டிய பணி நம்முடையது இல்லையா. அதனால இருக்கிற இடத்துல இருந்தே உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த அதிர்வுகளை, இந்த எண்ண ஆற்றல்களை நீங்க செலுத்துங்க. சரியான நபர்களாக நாமே மாறி அமைவோம். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காக இந்த செய்தியை நம்ம சொல்ல வேண்டாமா? இந்த இந்த உண்மையான ஆன்மீக வெள்ளத்தில் எல்லாரையும் மூழ்கடிக்க வேண்டாமா? அவர்களையும் நம்ம வந்து இந்த செய்திகளை தெரிந்தவர்களாக, இதுல வாழ்க்கையில நடைபோடுகின்றவர்களாக நம்ம மாற்ற வேண்டாமா? அது ரொம்ப முக்கியம், அவசியம். இதுல ஒன்னும் தனித்திறமையெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவனுடைய அருள் நிச்சயமாக எல்லாருக்கும். எனக்கே அந்த திரைக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கானா, உங்களுக்கு அதை விட அதிகமாக நிச்சயமா கொடுத்துருப்பான். நான் எல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு மனிதன், ஒன்னும் பெரிய விஷயம்லாம் தெரிஞ்சோம்னா எனக்கு தெரியாது, கிடையாது. அவ்வளவுலாம் ஒரு புத்திசாலி எல்லாம் கிடையாது. அதனால நீங்க வந்து இந்த விஷயங்களை எடுத்து சொல்லணும். இப்ப நீங்க தெரிந்து கொண்ட விஷயங்களை மாதிரி நம்முடைய இறைவன் அருளாற்றல் நிறைந்த சிவபெருமான் இவ்வளவு இவ்வளவு கருணையோடு இருந்து நமக்கு உயிர்வர்க்கங்களுக்கு இந்த மாதிரி உதவுறான். அவன் நன்றி புகலிடம் நமக்கு இல்லை. போற்றிவோம் நமசிவாய புயங்கனை மயங்குகின்றேன், போற்றிவோம் நமசிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றிவோம் நமசிவாய புறமேனை போக்கல் கண்டாய், போற்றிவோம் நமசிவாய ஜெய ஜெய போற்றி. உன்னை தவிர எனக்கு புகலிடம் இல்லை, சிவபெருமானை தவிர நமக்கு புகலிடம் இல்லை. அவன் ஒருவன் தான் புகலிடம், அவன் தான் சாஸ்வதமான வைப்பிடம் நமக்கு, அவன் தான் சாஸ்வதமாக நமக்கு எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் உலகாய நலங்களையும் கூட அருளக்கூடியவன். கேட்டு வாங்கிருக்காங்களே பெரியவங்க, காம்பியனோட நேத்திரங்கள் பனித்தருள வேண்டும், நல்ல பிரேம் போட்ட கண்ணாடி கொடுறான்னு கேக்குறார். கரிவிரவன் ஈசோறு முப்போதும் வேண்டுமா? ஒருவேளை கூட முப்போதும் கொடு, முப்போது மூணு பொழுதும் கொடு கரிவிரவன் ஈசோறு. ஆமா பட்டு வேஸ்டி வேணும், எல்லாம் வேணும். கேக்குறத அவங்கள்ட்ட கேட்கலாம். சரி, இப்ப ஐந்து விதமான அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. நனவு நிலை உங்களுக்கு தெரியும், அதை பத்தி சொல்ல வேணாம். இப்ப நனவுல இருக்கிறோம், அடுத்தது தூங்கும் பொழுது கனவு வருகிறது, அது ஒரு நிலை. அப்புறம் அதுக்கு அடுத்தது ஆழ்ந்த உறக்கம், சுடுத்தி ஆழ்ந்த உறக்கம், உறக்க நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. அடுத்தது துரிய நிலை என்பது நம்ம முடிச்சிடும் பொழுது அந்த பேருறக்க நிலை என்று சொல்லக்கூடிய தூக்கத்துல பேருறக்கம் என்பது வெட்டி போட்டா கூட தெரியலங்க, அது என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இல்ல. அப்ப முடிச்சுட்டு இருக்கும்போது கூட அந்த மாதிரி மூர்ச்சையை சில பேர் விழுந்துறாங்க, அது கூட அந்த துரியம் என்று சொல்லலாம். அடுத்தது துரிய அதீதம், ஒரு சில செய்திகளை கேள்விப்பட்டா மூச்சு கூட நின்று போய் அப்படியே மூர்ச்சையாகி விழுந்துறான் பாருங்க, உயிர் இருக்கா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. அவனுடைய ரொம்ப துக்காரமான செய்திகளை கேட்டா மூச்சு கூட நின்று போய் உயிர் படக்க நிலை என்ற நிலை. இந்த ஐந்து அனுபவங்களை உயிரானது தன்னுடைய வாழ்க்கையிலே அடைகிறது. இப்போ இந்த ஐந்து நிலைகளையும் அடையும் பொழுது என்ன சயின்ஸ் என்ன அறிவியல்ங்கிறீங்க, அறிவியல்லாம் தோத்து கூட நம்மகிட்ட. இந்த ஐந்து நிலைகளை அனுபவிக்கும் பொழுது இப்ப கருவிகளால் தானே அறிவு வருதுன்னு நம்ம பார்த்தோம். அதாவது நமக்கு 36 கருவிகள் இறைவன் கொடுத்திருக்கிறான். ஒரு கருவி இருந்தா ஒரு அறிவு கிடைக்குது. கண்ணுங்கிற கருவி நமக்கு கிடைச்சிருக்கா, பார்வைங்கிற அறிவு கிடைக்குது. கண்ணுங்கிறத ரிசைன்மெண்டா எடுத்துட்டா பார்வைங்கிற அறிவு கிடைக்குமா? கிடைக்காது. அது மாதிரி 36 கருவிகளாலும் 36 அறிவு நமக்கு வருது. நமக்கு தெரியுமா? கடவுள் கொடுத்திருக்கான், நமக்கு கொடுத்திருக்கான் 36 கருவிகள். அதான் ஞானிகள் தன்னுடைய ஞானத்துல கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நனவு நிலையில வேலை செய்யற கருவி சொப்பனம் பொழுது குறையுது, அப்பதான் சில அனுபவங்கள் நமக்கு இல்லாம போயிடுது. கனவுல பாத்தீங்கன்னா கனவு கண்டுகிட்டு இருக்கோம், சில விஷயங்கள் தெரியுது தெளிவில்லையே, அப்ப சில கருவிகள் வேலை செய்யல நடத்தும். அப்புறம் ஆழ்ந்த உறக்கம் சுடுத்தி நிலை, ஆழ்ந்த உறக்கம் உறக்க நிலை வரும்பொழுது இன்னும் சில கருவிகள் இல்லாம போயிடுது, ஒரு சில கருவிகள் எல்லாம் வேலை செய்யுது. துரிய நிலையிலையும் துரியாதீதம் என்ற நிலையிலே மூச்சு பிராணவாயு கூட நின்று போய் மூச்சு கூட ஒரு நிமிஷம் நின்று போயிடுது. அப்போ புருட தத்துவம் என்ற ஒரு தத்துவம் வேலை செய்கிறது, அந்த தத்துவம் உங்களுக்கு தெரியாது. நான் சொல்லல, நான் உங்களுக்கு நான் என்ன சொல்லல, இது உன்னோட ஒண்ணு அப்படியே ஒண்ணு கலந்துருக்கு, அதனால உன்ன சொன்னா இன்னொன்னு வந்து கொஞ்சம் விட்டு போகும். இது இந்த முன்னுரையை சொல்லி முடிச்சுட்டா அவங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால முன்னுரை சொல்ற வரலாம், நீங்க கொஞ்சம் அப்படி தேக்கம் இருக்கும் பாத்துக்கலாம். ஆகவே இந்த ஐந்து விதமான அனுபவங்களை அனுபவிக்கிறது உயிர். இந்த ஐந்து விதமான அனுபவங்களை அனுபவிக்கும் பொழுதும் பாருங்க, நல்ல ஆழ்ந்த உறக்கம் உறங்குகிறோம். நம்ம உடல் இல்லை, மனம் இல்லை, பிராணம் இல்லை, அந்த கரணங்கள் இல்லை. நம்ம மனசு நம்ம இல்ல, புத்தி நம்ம இல்ல, ஆங்கார தத்துவம் இல்ல, சித்தம் நம்ம இல்ல. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உயிரில் இருந்து உடலில் இருந்து வேறுபட்ட ஒன்று இருக்கிறது, அது உணர்வு சுரூபமாக நம்மிடம் இருக்கிறது. அது எப்படி இருக்கு? இப்ப இருட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், கண்ணுக்கு உடம்பும் தெரியல, இருக்கிற இடமே தெரியல, ஆனா நான் இருக்கேன்னு நினைக்கிறோமா இல்லையா? அறிவு இருக்கு இல்லையா? இப்போ நல்ல இப்ப அந்த அறிவு அந்த உயிர். இப்ப ஆழ்ந்து தூங்குகிறோம், ஆழ்ந்து தூங்கினத்தை வெளியில வந்தது பிறகு ஆழ்ந்த உறக்கம் முடிஞ்ச பிறகு காலையில் நல்ல தூக்கம் தூங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த நல்ல தூக்கத்தை அனுபவிச்சதுக்குரியது எதுவோ அது உயிர். அப்ப உடலினின்றும் வேறாக உயிர் என்ற ஒன்று இருக்கிறது, அந்த உயிர் தான் நம்முடைய உண்மையான சொரூபம். அந்த உயிரை மையமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் அது மிகச்சிறந்த உன்னதமான வாழ்க்கையாக அமையும். உயிருக்கு தொடர்புடைய சிவபெருமானோடு நம்மை தொடர்புபடுத்தி உயிருக்கு தொடர்பில்லாத பொருள்களிலிருந்து நீங்கி நின்றி அவைகளை கருவியாக பயன்படுத்துகின்ற அளவுக்கு பயன்படுத்தி இந்த உலகத்தை தேவையான அளவுக்கு நம்ம பயன்படுத்தி உயிர் வாழ்க்கையை மிகச் செம்மையாக வாழும் பொழுது சிவபெருமானுடைய தொடர்பு நமக்கு ஏற்பட்டு அவன் அருளால் மிக பெரிய உன்னதமான சிறந்த ஆன்மீக வாழ்வு, அமைதி நிறைந்த பேரானந்த வாழ்வு, இந்த மண்ணுலகத்தில் இந்த உடலில் வாழும் பொழுதே நமக்கு பேரானந்த வாழ்வு சித்திக்கிறது. அப்படிப்பட்ட பேரானந்த வாழ்வை நாம் எல்லோரும் அடைவதற்கு இறைவனுடைய திருவருள் நமக்கு ஆசீர்வதி கட்டும் என்று சொல்லி இந்த வகுப்பை தொடர்ந்து நிறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.